Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mangu. Baba mere, baba mere, baba mere, baba mere.
ஓம் சாந்தி. அவ்யக் மாம் தாந்தா மதுபன். முரளி கொடுக்கப்பட்டது 19/12/1978. நிஜமே மகத்தான ராஜரீகமாகும். நிஜமே மகத்தான ராஜரீகமாகும். பாப் தாதா தனது குழந்தைகளை பார்க்கையில் சந்தோஷம் அடைகிறார். ஏனெனில் நீங்களே தேவர்களாக போகும் குழந்தைகள் என்பதை அவர் அறிவார். ஒவ்வொரு குழந்தையினதும் நிகழ்கால மற்றும் எதிர்கால பாக்கியத்தை பார்க்கையில் பாப் தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரினதும் ரூபத்தில் பாக்கியத்தை பார்க்கிறார். பிராமணர்களான உங்களுடைய நிகழ்கால சாயல்களின் ஊடாக மாப்தாதா எதிர்காலத்தை காண்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் சொர்க்கத்திற்கான உரிமையை கொண்டிருக்கிறார். குழந்தைகளான உங்களுடைய உரிமைகளை பார்க்கையில் முழு உலகிலும் எவருக்குமே இத்தகைய பாக்கியசாலி குழந்தைகள் இல்லை என்பதை அறிந்துள்ள இறை ஆன்மீக போதையை பாப்தாதா கொண்டிருக்கிறார். குழந்தைகளான நீங்களும் உங்களுடையதை போன்ற பாக்கியம் வேறு எவரிடமும் இல்லை என்ற ஆன்மீக போதையை கொண்டிருக்கிறீர்கள். இன்று பாப்தாதா குறிப்பாக ஒவ்வொரு குழந்தையினதும் சிறப்பியல்பை பார்த்து எந்தளவிற்கு உங்கள் ஒவ்வொருவரிலும் ராஜரீகத்தின் நிஜம் உள்ளது என பார்க்கிறார். நிஜமே ராஜரீகமாகும். இதை விட மகத்தான ராஜரீகம் இல்லை. எந்த விடயங்களில் ராஜரீகம் காணப்படுகிறது? எந்த விடயங்களில் நிஜம் காணப்படுகிறது? முதலில் உங்களுடைய சொந்த ரூபத்தின் நிஜம் காணப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய நிஜத்தை, உங்களுடைய உண்மையான ரூபத்தை சதா உணர்ந்திருந்தால், உங்களுடைய ரூபத்தின் நிஜத்துடன் உங்களுடைய பௌதீகமான முகத்திலும் ஆன்மீக ராஜரீகம் புலப்படும். உங்களை பார்க்கின்ற எவரும் நீங்கள் இந்த உலகை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் அலௌகீக உலகின் தேவதை அல்லது சொர்க்கத்தில் இருந்து கீழிறங்கி வந்துள்ள தேவர் என்றே கூறுவார்கள். இத்தகைய ராஜரீகத்தை அவர்கள் உங்களில் அனுபவம் செய்வார்கள். இரண்டாவதாக, உங்களுடைய விழிப்புணர்வின் நிஜம் உள்ளது. வேறு எவருக்கும் அன்றி ஒரேயொரு தந்தைக்குரியவராக இருக்கும் நிஜம் உங்களுடைய விழிப்புணர்வில். நிஜத்தினால் உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் ராஜரீகம் புலப்படும். நீங்கள் செய்யும் அனைத்தும் சாத்தியமானதாகும், மேன்மையானதாகவும் இருப்பதனால் உங்களுடன் தொடர்பில் வருகின்ற எவரும் உங்களுடைய செயல்கள் தந்தையை ஒத்திருப்பதை அனுபவம் செய்வார்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தந்தையுடையதை போன்ற அதிகாரத்தை கொண்டிருப்பதுடன் பேற்றின் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதுடன் பலனையும் அளிக்கும். இத்தகைய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் எனப்படுகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் நிஜத்தின் ராஜரீகம் காணப்படும். உங்களுடைய தொடர்பும் சகவாசமும் நிஜமானதாக இருப்பதனால் அவை ரசவாத கல்லை போன்று தொழிற்படும். ரசவாத கல்லால் இரும்பை தங்கமாக மாற்றலாம் என கூறுவதை போன்று நிஜத்தின் ராஜரீகத்தை கொண்டுள்ள ஆத்மாக்களின் சகவாசம் பலவீனமான ஆத்மாக்களையும் சக்தி வாய்ந்ததாக்கும். அவை பொய்யான விடயங்களையும் உண்மையானதாக்கும். உண்மையான ராஜரீகமான கண்களின் பார்வை, அதாவது இத்தகைய ஆத்மாக்களின் தெய்வீக திருஷ்டி மாயாஜாலம் போன்று தொழிற்படும். ஒரு கணம் அவை ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை வழங்கும், மறுக்கணம் அவை இறுதி பிறவியின் அனுபவத்தை வழங்கும். அடுத்த கணம் உங்களுடைய முதலாவது பிறவியின் மிக தெளிவான காட்சியை வழங்கும். ஒரு கணம் நீங்கள் அதிகபட்ச துன்ப ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள், மறுக்கணம் மகத்தான சந்தோஷத்திற்குரிய வாழ்க்கையை அனுபவம் செய்வீர்கள். அம்சோ சோகம் என்ற மாயாஜால மந்திரத்தின் அனுபவத்தை அவை உங்களுக்கு வழங்கும். அவை உங்களுடைய 84 பிறவிகளின் ஞானத்தை உங்களுக்கு நினைவூட்டும். ஒரு கணம் பௌதீக உலகின் சங்கம யுகத்தின் கழிப்பின் அனுபவத்தை உங்களுக்கு அவை வழங்கும். மறுக்கணம் சூட்சுமமான தேவதை ரூபத்தின் அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும். பின்னர் அடுத்த கணத்தில் நீங்கள் பரந்தாமவாசியாக இருக்கும் ஆத்ம உணர்வு ஸ்திதியை அவற்றில் இருந்து அனுபவம் செய்வீர்கள். அதற்கு அடுத்த கணம் சொர்க்கத்தின் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். இந்த மாயாஜால மந்திரத்தை பெறுவதெனில் ஒரு வினாடியில் 4 விடயங்களை அனுபவம் செய்வதாகும். இத்தகைய ராஜரீகத்தை கொண்டிருப்பவர்கள் சதா தமது பௌதிக அவயவங்கள் அனைத்தினாலும் மற்றவர்கள் எதையாவது பெறும்படி செய்வார்கள். இத்தகைய ராஜரீகத்தை கொண்டிருப்பவர்கள் ஒருபோது மாயையின் எந்தவிதமான கவர்ச்சிகளுக்கும் தமது எண்ணங்களிலேனும் சரணடைய மாட்டார்கள். அதாவது அவர்கள் ஆதிக்கத்திற்கு உட்பட மாட்டார்கள். சதா நிறைந்திருப்பதினால் இன்றுள்ள ராஜ ஆத்மாக்களும் எவரிலும் தங்கியிருப்பதில்லை. எனவே உங்களுடைய புத்தியானது எப்போதும் நிறைந்திருக்கும் போது இது வயிறு நிறைந்திருத்தல் எனப்படுகிறது. உங்களுடைய புத்தியானது சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் போது நீங்கள் குறுகிய காலம் வாழும் அல்லது தற்காலிகமான மனிதரிடமோ அல்லது பொருளிடமோ ஈர்க்கப்பட மாட்டீர்கள். உங்களிடம் எதுவும் குறைவாக இருக்காது. உங்களுடைய பார்வை எங்கும் அவற்றில் இருந்து எதையாவது பெற்றுக் கொள்வதற்காக ஈர்க்கப்பட மாட்டாது. நீங்கள் எப்போதும் தந்தையின் புள்ளி ரூபத்தை உங்களுடைய கண்களில் அமிழ்த்தி வைத்திருப்பீர்கள். இதுவே ராஜரீகமும் நிஜமும் ஆகும். சரீரமும் நிஜமானதல்ல, ஆத்மாவே நிஜமானவர். எனவே உங்களிடம் இந்த நிஜம் என்ற ராஜரீகம் எந்தளவிற்கு உள்ளதென உங்களையே கேட்டு பாருங்கள். இது நிச்சயமாக வரிசை கிரமமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய இலக்கம் என்னவென்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் 3 பிரிவை பற்றி பேச மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய இலக்கம் முதலாவது பிரிவிலா அல்லது இரண்டாம் பிரிவிலா இருக்கிறது என சோதித்து பாருங்கள். பஞ்சாபில் இருந்து வந்திருப்பவர்களின் இலக்கம் என்ன? நீங்கள் அனைவரும் முதல் பிரிவில் இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் இரண்டாம் பிரிவில் இருந்தாலும் இன்று முதற் பிரிவிற்குள் வாருங்கள். இரண்டாம் இலக்கத்தில் இருப்பவர்கள் சங்கம யுகத்தின் சகல பேறுகளையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சில பேறுகளை கொண்டிருப்பார்கள், ஏனையவற்றை கொண்டிருக்க மாட்டார்கள். சிலர் தங்களால் அமைதியை அனுபவம் செய்ய முடிகிறது என்றும், அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியவில்லை என்றும் கூறுகிறார்கள். சிலர் தாம் சுகத்தை அனுபவம் செய்வதாகவும் சக்தியை அனுபவம் செய்வதில்லை என்றும் கூறுகிறார்கள். முதற் பிரிவில் இருப்பவர்கள் ஒவ்வொரு நற்குணத்தையும் சக்தியையும் அனுபவம் செய்வார்கள். அதாவது குறைவாக இருந்தால் 14 சுருக்க கலைகள் மட்டுமே காணப்பட்டால் அவர்கள் இரண்டாம் பிரிவை சேர்ந்தவர்களாவார்கள். இத்தகைய ஆத்மாக்கள் இப்போதும் மேன்மையான பேறு கிடைக்க பெறாமல் இருப்பதுடன் எதிர்காலத்திலும் சத்தோப்பிரதான் பேற்றினை பெறுவதற்கு பதிலாக அவர்களின் பேறு சத்தோவாகவே இருக்கும். எனவே அவர்கள் இரண்டாம் பிரிவை சேர்ந்தவர்கள். முதலாம் பிரிவை சேர்ந்தவர்கள் சத்தோப்பிரதான் சடப்பொருளை கொண்டுள்ள ராஜ்யத்தின் சுகத்தை அனுபவம் செய்வார்கள். ஆனால் இரண்டாம் பிரிவில் உள்ளவர்கள் சத்தோப்பிரதான் ஸ்திதிக்குரிய சுகத்தை அன்றி சத்தோஸ்திதிக்குரிய சுகத்தை மட்டுமே அனுபவம் செய்வார்கள். எனவே நீங்கள் எதை கூறப் போகின்றீர்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அது சத்தோப்பிரதான் ஸ்திதிக்குரிய பேரே அல்லது சத்தோ ஸ்திதிக்குரிய பேரா? அது சத்தோப்பிரதான் ஸ்திதிக்குரிய பேரா அல்லது சத்தோ ஸ்திதிக்குரிய பேரா? நீங்கள் சகல பேறுகளையும் அனுபவம் செய்ய போகிறீர்களா அல்லது சில பேறுகளை மட்டும் அனுபவம் செய்ய போகிறீர்களா? நீங்கள் இப்போது உங்களுக்கே நீதிபதியாகி உங்களை சோதித்து பார்த்தால் தர்மராஜின் முன்னால் நீங்கள் தோன்ற வேண்டியதில்லை. நிஜம் என்றால் ராஜரீகம் ஆகுகிற நிஜம் என்றால் ராஜரீகம் ஆகுகிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? பாபா வேறொரு வேளையில் ராஜரீகத்தை பற்றிய மேலதிக விபரங்களை வழங்குவார். அச்சா, தமது ராஜரீகத்தை சதா பேணுபவர்களுக்கும் சதா சகல பேறுகளின் சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும் தமது ஒவ்வொரு செயலையும் தெய்வீக செயலாகவும் மேன்மையான செயலாகவும் ஆக்கியிருப்பவர்களுக்கும் ஒரு வினாடியில் 4 யாத்திரை இடங்களில் அனுபவத்தை வழங்குபவர்களுக்கும் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா தீதி ஜியை சந்திக்கிறார். எதிர்கால ராஜ்யத்தின் ராஜ குடும்பம் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும் அல்லவா? இறுதியில் நீங்கள் அனைத்தினதும் தெளிவான காட்சியை காண்பீர்கள் என பாப்தாதா கூறியதை செவிமடுத்தீர்கள். எனவே அது தெய்வீக காட்சியின் ஊடாகவா நிகழும்? நீங்கள் அவை அனைத்தையும் காட்சியில் காண்பீர்களா அல்லது நடைமுறையில் காண்பீர்களா? அனைவரும் தெய்வீக காட்சியின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கும். நாடகம் வேறுபட்டது. ஆனால் நீங்களும் அனைத்தையும் நடைமுறை வடிவில் காண்பீர்கள். ஆத்மாக்கள் மிக விரைவில் தமது நிஜத்தை ராஜரீகத்தின் வடிவில் நடைமுறையில் காண்பிப்பார்கள். அப்போது ஏதாவது நிகழுமா இல்லையா என்ற கேள்விகள் எவருக்கும் எழமாட்டாது. உங்கள் அனைவருக்கும் இப்போது இலக்கத்தை வழங்கினால், இவர் எப்படி இதை பெற்றார், இவர் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கேள்விகள் எழக்கூடும். இப்போது யார் அரசனாகவும் யார் ராணியாகவும் யார் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் ஆகப் போகிறார்கள் என்பதை மிக விரைவில் நீங்கள் காண்பீர்கள். இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளின் தத்துவம் மிகவும் ஆழமானது. இந்த வேளையில் சிலர் சமமானவர்களாகவும் அல்லது சக தரத்தை கொண்டிருப்பவர்களாகவும் காணப்பட்டாலும் அவற்றிலும் ஒன்று இரண்டு என வெவ்வேறு இலக்கங்கள் காணப்படும். ஏனெனில் முயற்சியின் தத்துவம் மிகவும் ஆழமானது. ஒவ்வொருவரின் முயற்சியின் சிறப்பியல்பை தற்சமயம் உங்களால் பார்க்கக்கூடியதாக உள்ளது. எவ்வாறாயினும் அழுக்கினால் மறைக்கப்பட்டுள்ள வைரத்தின் பிரகாசம் சில வேளைகளில் மிக தெளிவாக பிரகாசிப்பதாகவும் ஏனைய வேளைகளில் மறைந்தும் இருப்பதைப் போன்று தற்சமயம் செய்யப்படும் முயற்சிகளுக்கேற்ப அனைவரும் பிரகாசிக்கும் வைரங்களாகவே புலப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் இறுதியில் இறுதி கணங்களின் முடிவில் அல்ல, சங்கம யுகம் முடிவதற்கு சிறிது காலத்திற்கு முன்னர் வெளிப்படுத்துகை இடம்பெறும். நீங்கள் வெளிப்படுத்துகைக்குரிய உங்களுடைய பாகத்தை நடிக்கும் போது தற்போதுள்ள மாலையில் உங்களுடைய இலக்கும் உங்களுடைய எதிர்கால ராஜரீக ரூபமும் வெளிப்படுத்தப்படும். எவ்வாறாயினும் இந்த வேளையில் போட்டி என்ற தூசு படிந்த திரை காணப்படுகிறது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் தற்சமயம் ஓடுவதற்கு பதிலாக நீங்கள் சில வேளைகளில் போட்டியிட ஆரம்பித்து விடுகிறீர்கள். இந்த தூசு படிந்த திரையானது பிரகாசிக்கும் வைரங்களை மறைத்து விடுகிறது. இந்த திரை விலகும் போது மறைந்துள்ள வைரங்கள் தமது முழுமையான நடைமுறை ரூபத்தில் வெளிப்படுத்தப்படுவார்கள். அதன் பின்னர் இந்த திரை முற்றிலும் நீக்கப்பட்டுவிடும். இந்த முழுமையின் காட்சி கிடைக்கும் போது ஒருவர் குறிப்பிட்ட இலக்கத்தை கோருகிறார் என்ற எண்ணமே உங்கள் எவருக்கும் தோன்றாது. அதாவது போட்டி என்ற திரை விலகி முழுமையான பிரகாசிக்கும் வைரங்கள் நடைமுறை மேடையில் தோன்றுவார்கள். எவராலும் சக்கார் ரூபத்தில் மம்மாவுடனும் பாபாவுடனும் போட்டியிட முடியவில்லை. எனவே ராஜகுடும்பத்தின் ராஜரீகம் இப்போதும் நடைமுறை வடிவில் தென்படும். தற்போது உங்களால் 8 பேரின் இலக்கங்களையே கூற முடியவில்லை. தற்சமயம் இன்னமும் ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. ஆனால் அந்த வேளையில் முற்றுப்புள்ளி காணப்படும். இந்த வேளையில் சரியான 8 பேரை கண்டுபிடிப்பதிலும் ஒருவர் 8 வருவாரா இல்லையா என்பதிலும் ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. இந்த வேளையில் ஆத்மாக்கள் தமது தீவிர முயற்சிகளால் மெருகூட்டப்படுகிறார்கள். மெருகூட்டப்படும் போது சில பலவீனங்கள் மறைக்கப்பட்டு விடுகின்றன. 8 பேர் இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர்களிடம் ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும். ஆனால் வெளியில் புலப்படும் அளவிற்கு அவை குறைவாக இருந்திருக்காது. இதனாலேயே அவர்கள் மெருகூட்டப்படுகிறார்கள். தற்சமயம் தீவிர முயற்சிகளுக்காக நிகழ்ச்சி ஒன்றை உருவாக்குவதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள். குடும்பத்திற்குள் பலர் இருப்பார்கள். அச்சா, இன்று பாபாவை சந்திப்பதும் பஞ்சாபின் முறையாகும். உங்களுடைய பெயருக்கேற்பவே உங்களுடைய பணி உள்ளது. அப்படி அல்லவா? சிங்கங்களின் சிறப்பியல்பு என்ன? தனித்திருக்கும் போதும் சிங்கம் தன்னை சக்கரவர்த்தியாக கருதும் சிறப்பியல்பை கொண்டுள்ளது. சிங்கம் பயமற்றது. எனவே பஞ்சாபை சார்ந்த நீங்களும் பயமற்றவர்கள் அல்லவா? நீங்கள் மாயையின் எந்தவிதமான ரூபத்திற்கும் பயப்படுவதில்லை. பஞ்சாபில் இருந்து வந்துள்ள நீங்கள் அனைவரும் அத்தகையவர்கள் அல்லவா? பஞ்சாப் பூமியின் விசேட முக்கியத்துவம் என்னவென்று நீங்கள் அறிவீர்களா? பஞ்சாபை சார்ந்தவர்கள் ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் மிக நல்ல முறையில் தமது சக்தி ரூபத்தை காட்டினார்கள். பல்வகையான குழப்பங்களின் மத்தியிலும் நீங்கள் அசையாமல் இருந்தீர்கள். ஏனெனில் பஞ்சாப் பூமி சத்தியத்தின் விசேட பூமியாகும். சத்திய பூமியில் ஆதி சனாதன தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கும் வேளையில் நீங்கள் எதிர்ப்பிற்கு முகம் கொடுத்து வெற்றியாளராகினீர்கள். பஞ்சாபின் சிறப்பியல்பு என தெய்வீக செயல்களின் மத்தியில் நினைவு செய்யப்படுவது குழப்பத்தீயின் மத்தியில் சில குழந்தைகள் வெற்றியாளராகி பஞ்சாபில் வெற்றி கொடியை ஏற்றினார்கள் என்பதாகும். வன்முறை பூமியில் அஹிம்சாவாதிகளே வெற்றி ஈட்டினார்கள். பஞ்சாபின் இந்த செயற்பாடு விசேடமான முறையில் நினைவு செய்யப்படுகிறது. பஞ்சாபில் உள்ள நதிகள் அதிகமாக புகழப்படுதல் இரண்டாவது சிறப்பியல்பாகும். பல ஞான கங்கைகளும் பஞ்சாபில் இருந்து வெளிப்பட்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் பல ஞான நதிகள் பஞ்சாபில் இருந்து வெளிப்பட்டார்கள். எனவே தமது புதல்விகளை தானம் செய்வதில் பஞ்சாப் பூமி மேன்மையாகியது. அவர்கள் மகாதானிகள். மூன்றாவது சிறப்பியல்பும் உள்ளது. பஞ்சாப் சேவையின் விரிவாக்கத்திலும் முக்கியத்துவம் வகிக்கிறது. நதியில் உள்ள நீர் எங்கும் பாய்வதை போன்று பஞ்சாபில் உள்ள சேவை நிலையங்களிலும் மிக நல்ல விரிவாக்கம் காணப்படுகிறது. எங்கும் யாத்திரை ஸ்தலங்கள் காணப்படுகின்றன. உங்களுடைய புகழை செவிமடுக்கும் போது நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். எனவே சதா இவ்வாறு சந்தோஷமாக இருங்கள். பஞ்சாபின் வளர்ச்சியை காணும் போது பாப்தாதா மிகவும் சந்தோஷமடைகிறார். நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பஞ்சாபில் தமது பெயரால் பணியை செய்யும் ஆத்மாக்களை நீங்கள் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய வலிமை உடைய ஆத்மாக்களை கண்டு பிடியுங்கள். அவர்களின் பெயரை கேட்டதுமே ஏனைய பல ஆத்மாக்கள் தமது பாக்கியத்தை உருவாக்குவார்கள். நீங்கள் இத்தகைய மகத்தான சேவையை இப்போது அதிக அளவில் செய்ய வேண்டும். இத்தகைய விசேடமான ஆத்மாக்கள் சேவைக்கான பாகங்களையே கொண்டிருக்கிறார்கள். எனவே இத்தகைய ஆத்மாக்களுடன் தொடர்புகளையும் உறவு முறைகளையும் ஏற்படுத்துங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இப்போது மிகவும் உரத்த தெளிவான சவாலை விடுங்கள். நீங்கள் மென்மையான ஒளியில் சவால் விடுத்தால் அவர்களின் குருத்துவார்கள் சீக்கிய ஆலயங்கள் ஒளியில் அந்த சத்தம் கேட்காமல் போய்விடும். அச்சா. கேள்வி: யாரால் நிரந்தரமான போதையை பேண முடியும்? நிரந்தரமான போதையை பேணுபவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களால் மட்டுமே நிரந்தரமான போதையை பேண முடியும். மேன்மையான சங்கமயுக ஆத்மாக்களின் இடம் தந்தையின் இதய சிம்மாசனமாகும். கல்பம் முழுவதிலும் உங்களால் இத்தகைய சிம்மாசனத்தை காண முடியாது. நீங்கள் தொடர்ந்தும் உலக ராஜ்ய சிம்மாசனத்தை அல்லது பிராந்திய ராஜ்யத்தை பெறுவீர்கள். ஆனால் இத்தகைய ஒரு சிம்மாசனத்தை மீண்டும் நீங்கள் காண மாட்டீர்கள். நீங்கள் நடக்கிறீர்களோ, உண்ணுகிறீர்களோ அல்லது தூங்குகிறீர்களோ, எதை செய்யும் போதும் இந்த சிம்மாசனத்தில் இருக்கும் வகையில் இது எல்லையற்ற சிம்மாசனமாகும். இந்த முறையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் பழைய சரீரங்களையும் பழைய உலகையும் மறந்திருப்பார்கள். எதையும் பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள். கேள்வி: எந்த தாரணையின் அடிப்படையில் உங்களால் சதா சந்தோஷ கடலில் அமிழ்ந்திருக்க முடியும்? பதில்: அகநோக்கில் இருத்தல். அகநோக்குடையவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்தோர் வாசிகள் என்றால் அகநோக்கில் இருப்பதுடன் சதா சந்தோஷமாக இருப்பவர்களும் ஆவார்கள். தந்தை சந்தோஷக்கடலாவார். எனவே குழந்தைகளும் சந்தோஷக்கடலின் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். சந்தோஷக்கடலின் குழந்தைகளும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் சந்தோஷ பொக்கிஷங்களை பகிர்ந்தளிக்கும் சந்தோஷத்தை அருள்பவர்களாகவே இருப்பார்கள். யார் வந்தாலும், அவர்கள் எத்தகைய அன்பான உணர்வுகளுடன் வந்தாலும், அவர்கள் உங்களினூடாக அவற்றை நிறைவேற்ற வேண்டும். எனவே சம்பூர்ணம் மற்றும் முழுமை ரூபங்களாகுங்கள். தந்தையின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எதுவும் குறைவாக இல்லாததை போன்று குழந்தைகளும் தந்தையை ஒத்த முழுமையான மன நிறைவுள்ள ஆத்மாக்களாகவே இருக்க வேண்டும். அச்சம். ஓம் சாந்தி. ஆசீர்வாதம். நீங்கள் பந்தனத்தில் இருந்து விடுபட்டுள்ள நம்பிக்கை பொறுப்பாளராகி மன்மனாபவ என்ற மந்திரத்தால் மனதின் எந்த ஒரு பந்தனத்தில் இருந்தும் விடுபடுவீர்களாக. எந்த வகையான பந்தனமும் கூண்டு ஆகும். கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள பறவை இப்போது பந்தனத்தில் இருந்து விடுபட்டு பறக்கின்ற பறவையாகியுள்ளது. சரீரத்தின் பந்தனம் ஏதாவது இருந்தாலும் மனம் பறக்கின்ற பறவையாகும். ஏனெனில் நீங்கள் மன்மனாபவ ஆக இருப்பதன் மூலம் மனதின் எந்தவிதமான பந்தனங்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். சடப்பொருளை பராமரிப்பதில் எந்தவிதமான பந்தனமும் இருக்காது. நம்பிக்கை பொறுப்பாளர்களாக அனைத்தையும் பராமரிப்பவர்கள் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருப்பார்கள். இல்லறத்தவர் என்றால் சுமையை கொண்டிருத்தல் என்று அர்த்தமாகும். சுமையை கொண்டிருப்பவர்களால் ஒருபோதும் பறக்க முடியாது. நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருந்தால் நீங்கள் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருப்பதுடன் ஒரு வினாடியில் உங்களுடைய பறக்கும் ஸ்திதியுடன் உங்களுடைய இனிமையான வீட்டை உங்களால் அடைய முடியும். ஸ்லோகம். சந்தோஷம் அற்ற நிலையை உங்களுடைய சேவகன் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவை உங்களுடைய முகத்தில் புலப்படுத்தாதீர்கள். சந்தோஷமற்ற நிலையை உங்களுடைய சேவகன் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய முகத்தில் புலப்படுத்தாதீர்கள். ஓம் சாந்தி.